ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 8 பரத்தை அடைதல் பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். அர்ஜுன உவாச்சம் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமம் ஆதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் ஆதி தெய்வம் கிம் உச்சதே. அர்ஜுன உவாச்சம் கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமம் ஆதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் ஆதி தெய்வம் கிம் உச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, உத்தம புருஷரே, பிரம்மன் என்பது என்ன, அத்தியாத்மம் என்பது என்ன, பலநோக்கு செயல்கள் யாவை, இந்த ஜடத்தோற்றம் என்ன, தேவர்கள் யாவர், இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 8 பரத்தை அடைதல் பதம் 1 இருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பக்தர் கேட்டிருக்கார். என்ன கேள்வி அப்படின்னா, யாரால் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்கார். லோகத்தில் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் சில அபாயத்திலிருந்து நம்மளே நம்மளை காப்பாற்றிக்க முடியும், சில அபாயத்திலிருந்து நம்மளோட நண்பர்கள் காப்பாற்ற முடியும், சில அபாயத்திலிருந்து நண்பன் நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், சில இல்லைன்னா சக மனிதர்கள் யாராவது ஒருவர் உதவி செய்யலாம், அந்த அபாயத்திலிருந்து நம்மளை வந்து காக்கலாம். ஆனால் எல்லா விதமான அபாயத்திலிருந்தும் இவர்களால் காப்பாற்ற முடிவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டும்தான் நம்மளை வந்து முழுமையாக காப்பாற்ற முடியும். பலவிதமான அபாயங்கள் பதம் பதம் எப்பி பதம் நதேஷாம். பிரகலாத் மகாராஜர் சொல்கின்றார், இந்த உலகத்தில் வந்து பதம் பதம் ஒவ்வொரு அடிக்கும் அபாயங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா விதமான அபாயத்திலிருந்தும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டும்தான் வந்து முடியும். அழகான சரித்திரம் திரௌபதியினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம், நம்மளை வந்து யாரால் நம்மை காப்பாற்ற முடியும் முழுமையாக அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ராஜசூய யஜ்யம் யுதிஷ்டிர மகாராஜர் அருமையாக நடத்தினார். இந்திரபிரஷ்டம் அப்படிங்கிற இடத்துல இந்திரபிரஷ்டம், எப்பப்பெல்லாம் மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களோ, பகவான் இருக்கின்றாரோ, அங்கே அந்த இடத்துல வந்து மகாலட்சுமியும் எல்லா விதமான செல்வங்களும் செழிப்புமாக இருக்கும். அப்படி யுதிஷ்டிர மகாராஜர் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் வந்து அருமையாக செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது ஒரு நாள் விதுர மகாராஜர் வருகின்றார். யுதிஷ்டிரா, திருதராஷ்டிரர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார், என்ன அப்படின்னா, நீங்கள் அஸ்தினாபுரம் வர வேண்டும், அங்கே வந்து விளையாட வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புகின்றார். அப்போ யுதிஷ்டிர மகாராஜரோ வந்து அவர்களுக்கு விளையாட விருப்பம் இல்லை, இந்த பகடை ஆடுவதில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, இது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விளையாட்டுகளில் துன்பத்தை மட்டும்தான் இந்த விளையாட்டு கொடுக்கும், அதனால் யுதிஷ்டிர மகாராஜ் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் வந்து அவருடைய திருதராஷ்டிரன் ஒரு பெரிய மனிதருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் சத்திர தர்மத்தின்படி எந்த ஒரு விளையாட்டையும் நம்ம நிராகரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுகின்றார் யுதிஷ்டிர மகாராஜர், வருகிறேன் என்று சொல்லி எல்லா பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி எல்லோரும் கிளம்புகின்றனர் அஸ்தினாபுரத்துக்கு. அப்படி அஸ்தினாபுரத்துக்கு போனதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜர் கேள்வி கேட்கின்றார் திருதராஷ்டிர மகாராஜரிடம், எதற்காண்டி இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டின் விளையாடி என்ன செய்ய போகிறோம், இது விளையாடுவதில் விருப்பம் இல்லை, ஏன் இந்த மாதிரி விளையாட வேண்டும், இந்த மாதிரி விளையாண்டால் நம் துன்பம் மட்டும்தான் கொடுக்கும், மங்களத்தை கொடுக்காது என்று சொல்ல உடனே சகுனி வருகிறார். இது சும்மா ஒரு விளையாட்டு தான், வாருங்கள் விளையாடலாம் அப்படின்னு சகுனி சொல்ல, அதுக்கப்புறம் வந்து சொல்கின்றார் யுதிஷ்டிர மகாராஜர் சொல்கின்றார், சகுனி எல்லா என்னுடைய எல்லா செல்வத்தையும் நீங்கள் எடுத்து விடாதீர்கள் விளையாடி. ஏன் அப்படின்னா சகுனி ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆள். சகுனிக்கு வந்து இந்த மாதிரி பகடை ஆடுவது, விளையாடுவது, சூதாடுவது தான் வந்து முக்கியமான தொழிலை. அதில் வந்து பெயர் பெற்றவர் அந்த சகுனி. அதனால் யுதிஷ்டிர மகாராஜர் சொல்கின்றார், என்னுடைய செல்வத்தெல்லாம் எடுத்து விடாதீர்கள், ஏனென்றால் இந்த செல்வம் எனக்காண்டி இல்லை, இந்த செல்வத்தை வைத்து நான் பிராமணர்களுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் முழுவதற் கடவுளுக்கும் உலகத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் நான் சேவை செய்வதற்காண்டி இந்த செல்வங்களை வைத்திருக்கின்றேன், என்னிடம் எடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்ல, சகுனி அதில் பற்றி நீங்கள் நம் கவலைப்பட வேண்டாம், வாருங்கள் விளையாடலாமா அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் வந்து என்னுடன் யார் விளையாடுவார் அப்படின்னா, இந்த விளையாட்டில் சூதாடுவதற்கு இரண்டு பேரும் வந்து சமமாக இருக்க வேண்டும், ஒரு பிச்சைக்காரனும் ஒரு ஏழையும் வந்து விளையாட முடியாது. அப்படி யுதிஷ்டிர மகாராஜர் கேட்கின்றார், என்னிடம் யார் விளையாடுவது அப்படின்ன உடனே துரியோதனன் சொல்கின்றான், எனக்கு பதில் என்னுடைய சார்பாக என்னோட மாமா விளையாடுவார். இப்போ யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கின்றார், இது என்ன விளையாட்டு, எப்படி அது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் பரவாயில்லை, சகுனி பார்த்து சொல்கின்றார், அப்போ என்னை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது, பரவாயில்லை அப்படின்னு சொல்லி விளையாடுகிறார்கள் சூதாட்டத்தை. அப்போ துரியோதனன் வந்து என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, எல்லா தங்கம் வைதூரியம் எல்லாவற்றையும் சகுனிக்கு கொடுக்கின்றான். அப்போ இரண்டு பேர் என்ன பண்ணுகிறார்கள், சூதாட்டத்தை தொடங்குகின்றார்கள். நான் இதை வைக்கின்றேன், நீ அதை வைக்கின்றேன், நான் இவ்வளோ தங்கம் ஞானயம் இந்த வைதூரியம் எல்லாத்தையும் ஒன்றொன்றன் போன் பின்னாக வந்து யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணுகின்றார், வைத்து கொண்டே வருகின்றார். அவர் எதெல்லாம் வைக்கின்றாரோ அதெல்லாம் சகுனி இரண்டு என்றால் கரெக்டாக அந்த சூதாட்டத்தில் அந்த கட்டை இரண்டாக விழுகிறது. அது போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக யுதிஷ்டிர மகாராஜர் எல்லாவற்றையும் வைத்து கொண்டே வருகிறார். நாட்டை வைக்கின்றார், பொருளை வைக்கின்றார், குதிரைப்படையை வைக்கின்றார், இருக்கின்ற மக்களை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கின்றார். அப்போ சகுனி ஹஹஹஹா, நானே ஜெயித்து விட்டேன், ஜெயித்து விட்டேன் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்கின்றான், சிரிக்கின்றான் அந்த சகுனி. அதுக்கப்புறம் விதுர மகாராஜர் ஒரு தருணத்தில் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பஞ்ச பாண்டவர்கள் நல்ல மனிதர்கள் இப்படி தோற்றுக்கொண்டே வருகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தமடைகிறார் விதுர மகாராஜர். அப்படி விதுர மகாராஜர் மிகவும் வருத்தம் அடையும் பொழுது பீமனுக்கோ பயங்கர கோபம், அர்ஜுனனுக்கோ பயங்கர கோபம், பல்லை நெரு 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 என்று பயங்கரமாக பீமன் கடிக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனரும் பயங்கரமாக வந்து கோபத்துடன் இருக்கிறார்கள். இருந்தாலும் அண்ணனுக்கு பயங்கர மரியாதை. பஞ்ச பாண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜர் என்ன சொல்கிறாரோ அதுதான், யுதிஷ்டிர மகாராஜர் யாரும் வந்து எதிர்த்து பேசவும் முடியாத, யுதிஷ்டிர மகாராஜர் எது செய்கிறாரோ அதையே சரி. அப்போ பீமரும் அர்ஜுனரும் அமைதியாக இருக்கின்றனர். அதுக்கப்புறம் விதுர மகாராஜர் சொல்கின்றார், திருதராஷ்டிரனிடம் சொல்கின்றார், நான் இந்த துரியோதனன் பிறக்கும் பொழுதே உங்களிடம் சொன்னேன். எப்படி அப்படின்னா, நல்ல குழந்தைகள் பிறக்கும் பொழுது நல்ல விதமான மங்களங்கள் ஏற்படும், அதே வந்து அசுரன் பிறக்கின்றான் அப்படின்னா இந்த அமங்கலம் தான் ஏற்படும். வந்து நாய் வந்து குலைக்கும், நாய் குலைக்கும், அதுக்கப்புறம் ஆந்த கத்தம், இது போல அமங்கலமான வந்து குறிகள் ஏற்படும் எப்பப்பெல்லாம் வந்து அசுரர்கள் பிறக்கின்றார்களோ. அப்ப விதுர மகாராஜர் சொல்கின்றார், இந்த துரியோதனன் சிறு குழந்தையாக பிறக்கும் பொழுதே இவன் எப்படி ஒரு ஆந்தை கத்துமோ அது போலே வந்து கத்திக்கொண்டே பிறந்தான், நான் அப்பொழுதே உங்களுக்கு சொன்னேன் இவன் அமங்கலத்தை ஏற்படுத்துவான் என்று. அதுபோல பார்த்தீர்களா, இவன் அமங்கலத்தை கொண்டு வருகின்றான் அப்படின்னு விதுர மகாராஜர் சொல்ல, அப்பவே சொல்கின்றார் விதுர மகாராஜர், இது போல சூதாட்டங்கள் நடந்தால் அமங்கலம் தான் ஏற்படும். எப்படி கம்சனை வந்து கிருஷ்ணர் வதம் செய்து எல்லாவற்றையும் கொன்றாரோ அதுபோல இந்த நம்மளுடைய பரம்பரையும் எல்லாம் வந்து அமங்கலமாகிவிடும் என்று சொல்ல, உடனே துரியோதனன் எழுந்திருக்கிறான், ஒரு சிறிய பாம்பை போல எழுந்திருக்கின்றான். எந்திரித்து சொல்கின்றான், விதுரா, நீங்கள் என் நான் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு விட்டு இப்படி பேசுகின்றீர்கள், உங்களோட புத்தி என்ன என்று இப்போதுதான் தெரிகின்றது எனக்கு, நான் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு விட்டு இது போல பேசலாமா அப்படின்னு சொல்லி, மாமா சகுனி மாமா நீங்கள் தொடருங்கள் இந்த சூதாட்டத்தை அப்படின்னு சொல்கின்றான். அதுக்கப்புறம் சகுனியின் சொல்கின்றார், யுதிஷ்டிரா, நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டா, இதுக்கப்புறம் உன்னிடம் என்ன இருக்கிறது, எதை வைக்கப் போகின்றாய் என்று சொல்ல, உடனே யுதிஷ்டிர மகாராஜர் சொல்கின்றார், நான் நகுலனை வைக்கின்றேன். ஏன் அப்படின்னா யுதிஷ்ட மகாராஜர் எல்லாவற்றையும் வைத்து தோத்து விட்டார், எல்லாம் தோத்துச்சு. உடனே யுதிஷ்ட மகாராஜ் சொல்கின்றார், நான் நகுலனை வைக்கின்றேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சகுனிக்காரன் பகடையை உருட்டு பாருங்கள் வந்து விட்டது, நான் நகுலனையும் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் சகாதேவனை வைக்கின்றார், சகாதேவனை வைத்து சகாதேவனையும் வென்று விட்டேன் என்று சொல்கின்றான், சிரிக்கின்றான் இந்த சகுனி. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வில்லுக்கு அர்ஜுனன் எவன் வந்து பார்த்தா கிருஷ்ணனுடைய நண்பனோ கிருஷ்ணனுடைய சகன் வில்லுக்கு அர்ஜுனன் என்று பெயர் போன அர்ஜுனன் அவனை வைக்கின்றார் இந்த யுதிஷ்ட மகாராஜர். அர்ஜுனனையும் வென்று விட்டான், அர்ஜுனையும் ஜெய் ஜெயம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து பீமனை வைக்கின்றார் இந்த சூதாட்டத்தில். அதுக்கப்புறம் பீமனையும் இழந்து விடுகின்றார். அதுக்கப்புறம் தன்னையே வைக்கின்றார் யுதிஷ்ட மகாராஜர். என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா தன்னையே அந்த சூதாட்டத்தில் வைக்க அந்த சகுனி என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா அவனுடைய திறமையால இந்த யுதிஷ்ட மகாராஜரையும் வந்து இழந்து விடுகிறார் யுதிஷ்ட மகாராஜர். அதுக்கப்புறம் சொல்கின்றான் இந்த சகுனி, எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் யுதிஷ்ட மகாராஜரே, ஆனால் திரௌபதி மட்டும்தான் இருக்கிறார், அவளை வைத்து ஆடுங்கள், அவளை வைத்து ஆடும் பொழுது நீங்கள் ஜெயம் ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னென்னலாம் வைத்தீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைத்துவிடும் அப்படி என்று சொல்ல அப்போ வந்து என்ன பண்ணுகின்றார் யுதிஷ்ட மகாராஜர், பாஞ்சாலி திரௌபதியும் வைக்கின்றார் அந்த சூதாட்டத்தில். அப்படி சூதாட்டத்தில் திரௌபதியும் வைக்கும் பொழுது இந்த சகுனி என்ன பண்ணுகின்றான் வந்து திரௌபதியும் வந்து வென்று விடுவார். அப்படி திரௌபதியும் வென்று விட்ட உடனே எல்லோரும் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள், துரியோதனன் கர்ணன் சகுனி எல்லோரும் ஹஹஹஹஹா, பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் அடிமையாகிவிட்டார்கள் என்று கதற எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கிறார்கள். இது என்ன நியாயம்? பீஷ்மர் விதுரர் எல்லோரும் கிருபா திருதராஷ்டர் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள், இவர்கள் மட்டும் என்ன ஆனந்த கூத்தலிடுகிறார்கள், எல்லோரும் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள், ஆஹாஹா எல்லாம் நமக்கு இவர்கள் எல்லோரும் அடிமையாகிவிட்டார்கள் என்று சொல்ல அதுக்கப்புறம் துரியோதனன் சொல்கின்றான், விதுரா நீங்கள் சென்று அந்த திரௌபதியை அழைத்து வாருங்கள், இங்கே வந்து அவள் இந்த அரண்மனையை பெருக்கட்டும், அவர் ஒரு வேலைக்காரியை போல நடந்துக்கட்டும் அப்படின்ட்டு. திரௌபதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்னியிலிருந்து வந்த பெண், சாதாரண ஒரு பெண் கிடையாது. அந்த பெண்ணை சொல்கின்றான், இவள் வந்து இங்கே பெருக்கட்டும் அப்படின்னு சொல்கின்றான். அப்போ உடனே விதுர மகாராஜர் செல்வதில்லை, உடனே இன்னொரு ஆளை கூப்பிடுகின்றான், ஹே போயிட்டு கூப்பிட்டு வா அந்த திரௌபதியை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஓடுகின்றான் திரௌபதி இருக்கும் இடத்துக்கு சென்று, திரௌபதி வாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் இந்த சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் தோத்து விட்டார் உங்களையும் தோத்து விட்டார், அதனால் துரியோதனன் உங்களை கூப்பிடுகின்றார் அப்படின்ன உடனே அப்போ திரௌபதி வந்து பதிவிரதா, இந்த மாதிரி அடுத்த கணவன் கூப்பிடுவதெல்லாம் வந்து அவள் மதிப்பதில்லை. ஒரு பதிவிரதா அப்படின்னா வேற யாருன்னா எதனா சொன்னாங்க அப்படின்னா கேட்கறது இல்லை. இப்போ நம்மளே ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாஸ் நமக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அதே பக்கத்து கம்பெனியில் இருக்கிற யாருன்னா வந்து இந்த வேலையும் செய்யப்பா அப்படின்னா நம்மளால் செய்ய முடியுமா? அது மாதிரி முடியாது. அதுபோல் திரௌபதி என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா, நான் துரியோதனன் கூப்பிடுவதற்கெல்லாம் வருவதில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். உடனே திரும்ப போகின்றான், நான் தான் வந்து எல்லா பஞ்சபாண்டவர்கள் தூற்றுவிட்டன சூதாட்டத்தில், நான் தான் வந்து திரௌபதியினோட கணவன் போல இப்பொழுது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மூணாவது முறையும் போகின்றான் இந்த இவன். அதுக்கப்புறம் வந்து மூணாவது முறையும் வருவதில்லை. உடனே வந்து துரியோதனன் வந்து மிகவும் கோபத்துடன் சொல்கின்றான், துஷ்ணாஷ்னா நீ போயிட்டு கூப்பிட்டுட்டு வா இந்த பாஞ்சாண்டியை அப்படின்னு சொல்லும் பொழுது பீமன் அர்ஜுனன் எல்லோரும் பயங்கரமாக, எப்படி பாம்பு சீருமோ அது போல பயங்கரமான பீமனுக்கோ வந்து உலகத்தையே தூக்கி கீழே போட்டு விடுவது போல தண்ணிக்குளை போட்டு மிதிப்பது போல அவனுக்கு கோபம் வருகிறது. பீமனுக்கும் அர்ஜுனருக்கும் எப்படி பாம்பு சீருமோ அது போல பயங்கரமாக பெருமூச்சு விடுகின்றனர். இருந்தாலும் யுதிஷ்ட மகாராஜர் அமைதியாக இருப்பதால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே துசாசன் போகின்றார், துசாசன் போயிட்டு பாஞ்சாலி வா போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஞ்சாலி உடனே வந்து காந்தாரி எங்கே இருப்பாரோ அங்கே ஓடுகிறார். ஓடும் பொழுது துசாசனை பின்னாலேயே ஓடி போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாஞ்சாலியினுடைய தலையை முடியை பிடித்து இழுத்து கொண்டே வருகிறான், தர 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 என்று. எப்படி பாஞ்சாலி வந்து ஒரு லக்ஷ்மிக்கு சமமானவள், அந்த லக்ஷ்மிக்கு சமமான ஒரு பெண்ணை இவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா வந்து முடியை பிடித்து தர 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 தரன்று இழுத்து வருகின்றான். அப்படி வரும்பொழுதே பாஞ்சாலி என்ன பண்ணுகின்றாங்கள் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே பாஞ்சாலி வர, அப்போ இவன் இழுத்து வருகின்றான் எல்லோரும் இருக்கும் இடத்துக்கு. இந்த அரண்மனைக்கு இழுத்து வர உடனே பாஞ்சாலி பயங்கர கோபத்துடன், திரௌபதி பயங்கர கோபத்துடன் எல்லோரும் கேட்கின்றார்கள், இது என்ன நியாயம், இது என்ன நியாயம், இது எப்படி செய்யலாம், அதுபோல் பல விதமான கேள்விகளை திரௌபதியை கேட்க, அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து திரௌபதி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களிடம் செல்ல அவர்களோ அடிமையாகிவிட்டார்கள், அவரால் வந்து இந்த அபாயத்தில் இருந்து காப்பாற்ற முடிவதில்லை. உடனே திருதராஷ்டிரிடம் ஓடுகிறார் திரௌபதி. திருதராஷ்டிரனும் அமைதியாக இருக்கின்றான், கண்ணும் குருடு, அவன் அமைதியாகவும் இருக்கின்றார். அப்படி அமைதியாக இருக்க, அதுக்கப்புறம் பீஷ்ம தேவரிடம் செல்ல அவரும் அமைதியாக இருக்கிறார். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரா, இதுபோல எல்லோரிடத்திலும் திரௌபதி செல்கின்றார்கள். அப்படி எல்லோரிடத்திலும் போயும் கடைசியில் யாருமே வந்து உதவவே இல்லை. பாஞ்சாலியை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கின்றது. வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அபாயத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது சில தருணங்களில். அப்படி பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலி நிற்கும் பொழுது வேற வழியே இல்லை. உடனே துரியோதனன் சொல்கின்றான், வந்து பஞ்ச பாண்டவர்களை ஏன் இப்படி ராஜ உடையில் இருக்க வேண்டும், அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள், அவருடைய உடையெல்லாம் கழட்டுங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே யுதிஷ்டர் வந்து பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவ எல்லோரும் வந்து ராஜ உடையை கழட்டி எறிந்துவிட்ட சாதாரண உடையில் இருக்கிறார்கள், அதுபோலவே பாஞ்சாலியும் அவருடைய உடையையும் கழட்டுங்கள் அப்படின்னு சொல்கின்றான். உடனே துசாசன் போகின்றான். துசாசன் பார்த்தீங்க அப்படின்னா மகாரதன், அவன் போயிட்டு பாஞ்சாலியினுடைய உடையை பிடித்து இழுக்கின்றான். உடையை பிடித்து பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் ஏன் வந்து மகாபாரத போரில் பயங்கர ஆக்ரோஷமாக இவர்களை எல்லாம் கொன்றார்கள் அப்படின்னா, இந்த கலியுகம் ரொம்பவும் மோசமான யுகமாக இருக்கிறது. மோசமான யுகத்திலையும் இன்னைக்கே நம்மளுடைய எங்கன்னா வந்து ஒரு எங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரோ, அங்கே யாருனா இந்த பெண் இந்த திரௌபதியை செய்தது போல் இன்ன வரைக்கும் இந்த கலியுகத்திலையும் ரொம்ப மோசமான யுகத்திலையும் யாரும் பண்ணதே இல்லை. இருந்தாலும் 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஒரு அரண்மனையில் வைத்து எல்லா ஆண்களுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஆடையை கழட்டும் பொழுது எவ்வளோ மோசமாக இருந்திருப்பார்கள் என்று நம்ம எண்ணி பார்த்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்பொழுது அதனால தான் பகவான் வந்து மகாபாரதத்தில் போகிறதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் அளித்தார். ஏன்னா அப்படின்னா இதற்காண்டி தான். அப்போ துசாசன் பயங்கரமாக சேலையை பிடித்து இழுக்க, உடனே வந்து திரௌபதி வந்து ஒரு கையில் பிடித்து கொண்டே வந்து கதறுகிறாள், கத்துகிறாள். அப்படி கதறும் பொழுது, கத்தும் பொழுது இவன் மகாரதன் பயங்கரமாக, இவள் ஒரு சாதாரண பெண், இவனை வந்து 1000 யானைக்கு சமமான மகாரதன் பிடித்து இழுக்கின்றான் பயங்கரமாக. அப்படி இழுக்கும் பொழுது பார்த்தா திரௌபதியால் வந்து ஒன்றும் முடியவில்லை. இதுக்கப்புறம் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இரண்டு கைகளையும் மேலே தூக்கி, கோவிந்தா ரக்ஷமாம், ஓ மாதவா மதுசூதனா கேசவா நாராயணா கோவிந்தா வந்து ரக்ஷாமாம் அப்படி கதறும் பொழுது உடனே பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, வந்து எவ்வளோ சேலைகளை அனுப்புகின்றார். உடனே பயங்கரமான சேலைகளை வந்து அனுப்புகின்றார். அவன் துசாசன் வந்து மயக்கம் வைத்து கீழே விழுந்து விடுகிறான். அவன் வந்து இழுக்க 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 சேலை வந்து கொண்டே இருக்கிறது, சேலை வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் அவன் விழுந்து விட்டான். பகவான் வந்து இது போல வந்து திரௌபதியை வந்து காப்பாற்றுகின்றார். நமே பக்த பிரணஷதி சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்திம் நீ கட்சதி கௌந்தேயா பிரதிஜானேகி நமை பக்த பிரணஷதி என்னுடைய பக்தர்கள் என்றும் அழிவதில்லை அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் கூறுகின்றார். அதுபோல பார்த்தீங்கள் அப்படின்னா பகவான் கருணை கூர்ந்து திரௌபதியை காப்பாற்றுகின்றார். காப்பாற்றின பிறகு பயங்கரமான ஒரு சம்பாதங்கள்லாம் நடக்கின்றது. அதுக்கப்புறம் திருதராஷ்டிர மகாராஜருக்கோ பயம் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டால் என்ன செய்வது, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை பற்றி அவருக்கு வந்து பயம் ஏற்பட, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்று கொண்டே இருந்தாலும் வந்து அமங்கலம் ஏற்பட்டுவிடும், பஞ்ச பாண்டவர்களும் நல்ல மனிதர்கள், அவர் நல்ல மனிதர்களை துன்புறுத்தும் போது நமக்கு அமங்கலம் ஏற்படும் என்று திருதராஷ்டிரன் நன்றாக புரிந்து கொண்டு, திரௌபதி வா இங்கே வா, நீ என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் மன்னித்து விடு, இவர்கள் என்னென்ன செய்தார்களோ அது எல்லாத்தையும் மன்னித்து விடு, உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேள் அப்படின்னு சொல்ல, திரௌபதி கேட்குறாங்க, என்னுடைய கணவன் யுதிஷ்டிரரை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். உடனே ததாஸ்து ஏற்றுக்கொள், எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிவிடுகின்றார். இருந்தாலும் எனக்கு வேற ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ திரௌபதி கேட்கின்றார்கள், என்னுடைய 4 கணவன்மார்களையும் வந்து ரதங்களையும் அவர்கள் வைத்திருக்கும் சஸ்தனம் அஸ்திரங்களை எல்லாத்தையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுகின்றார், அந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லோரையும் வந்து ரதத்தையும் கொடுத்து விடுகின்றார். அதுக்கப்புறம் கேட்கின்றார் திருதராஷ்டிரர் கேட்கின்றார், மூணாவது வரமாக ஏதாவது கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது திரௌபதி சொல்கிறாங்க, சத்திரியர்களுக்கு இரண்டு வரம்தான் கேட்க முடியும், மூன்றாவது வரம் கேட்க தகுதி இல்லை. எவன் ஒருவன் பேராசையில் இருக்கின்றானோ அவன் அழிந்தே விடுவான். அதனால் எனக்கு பேராசை குணம் இல்லை, இரண்டு வரங்கள் எனக்கு போதும் என்று சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுகின்றார் திருதராஷ்டிர மகாராஜரும் சரி என்று சொல்ல, இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து இந்த விதமான அபாயத்திலிருந்து திரௌபதியினுடைய கருணை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்படும் பொழுது காக்கப்பட்டது. இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் வந்து எப்பவெல்லாம் துன்பம் வருகிறதோ அபாயம் வருகிறதோ உடனே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடி பாதத்தை பிடித்து கொண்டு வணங்க வேண்டும். சில பேர் கேள்விகளை கேட்கலாம், ஏன் கிருஷ்ணர் வந்து திரௌபதி ரெண்டு கையை தூக்கியதுக்கு தூக்குனதுக்கு அப்புறம் கோவிந்தா மாதவா மதுசூதனான்னு கதறினதுக்கு அப்புறம் ஏன் கிருஷ்ணர் வந்தார், முன்னாடியே வர வேண்டியதானே, வந்து காப்பாற்ற வேண்டியதானே, அவரோட பக்தர்கள் தானே அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் அவர்கள் பஞ்சபாண்டவர்களின் மூலமாக பல விதமான இந்த இப்போ இந்த சூதாட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கும் வந்து சில தருணங்கள் வரும், இந்த மாதிரி சூதாட்டம் ஆடுவது போல தருணங்கள் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆடணும் அப்படின்னா இது போல ஆகிவிடும், உங்களோட கதையும் ஆகிவிடும் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடித்து காமிப்பதற்காக பகவான் செய்கின்றார். அதனால வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவான் செய்கின்றார். அதுக்கப்புறம் இரண்டாவது காரணம், பல விதமான காரணங்கள் இருக்கிறது. அப்புறம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷன் வந்து நம்மளை உதவிக்கு கேட்டான், நம்மளை வந்து யாருன்னா ஒருத்தர் உதவி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ போய் உதவி செஞ்சால் மட்டும்தான் அவன் ஏற்றுக்குவான். அவன் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவனா அவன் கூப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா போய் உதவி செய்கிறான் அப்படின்னா வேணாம் அவன் வேலையை பார்த்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் இந்த மயங்கிய ஆத்மாவை என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம கடவுளை கூப்பிடலையோ அப்போ கடவுளே தானாக வந்து எதனா உதவி செஞ்சால் வந்தால் கூட அவன் சொல்லுவான், இந்த மயங்கிய ஆத்மா சொல்லும், எனக்கு வந்து தெரியும் என்ன பார்த்துக்கணுன்ட்டு, என் பிரச்சனை நானே பார்த்துக்குவேன் நீ கிளம்ப அப்படின்னு இந்த உலகத்திலே நம்ம கேட்கறத கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா பகவான் இந்த ஆத்மா எப்போ வந்து முழுமையாக சரணடைகிறானோ அப்போ நம்ம போய் உதவி பண்ணாதான் இந்த ஆத்மா ஒத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்காண்டி பகவான் வந்து எப்போ திரௌபதி முழுமையாக சரணடைந்தாரோ அப்போதான் வந்து வந்தார். அதுபோல பலவிதமான காரணங்கள் பலவிதமான தத்துவங்கள் இந்த திருவிளையாடலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா. பகவான் 8.1 வந்து அர்ஜுனர் கேள்வியை கேட்கின்றார், என்ன கேள்வி அப்படின்னா, பிரம்மம் என்பது என்ன, அத்யாத்மம் என்பது என்ன, பல நோக்கு செயல்கள்னா என்ன, இந்த ஜட தோற்றத்தை பற்றி விளக்குவீராக, அதுக்கப்புறம் தேவர்கள் யார், இது போல பலவிதமான கேள்விகளை அர்ஜுனர் இந்த பதத்தில் கேட்கின்றார். அப்புறம் இந்த அத்தியாயத்தில் இதற்கான விடைகள் எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அருமையாக வந்து எடுத்துரைப்பார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.